ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சிறப்பு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
விளக்கினால் என்று சொன்னால் சுடப்பத்தை எடுத்து திருக்கோயிலை சுத்தப்படுத்திவிடு. இது நடக்குமா? இது நாம செய்ய முடியுமா? இன்னைக்கு யாராவது அது செய்ய தயாராக இருக்கிறார்களா? திருக்கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றேன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி இந்த தேங்காய் முடியெல்லாம் வாங்கிட்டு வந்து பிரகாரத்திலயோ சன்னிதிலேயோ உட்கார்ந்து உடைச்சு தின்னுட்டு அந்த வாழைப்பழத்தில் தின்னுட்டு அங்கேயே போட்டு வருகிறவன் காலில் குத்தி அவன் செத்திக்காயி டாக்டர் வீட்டுக்கு போற அளவுக்கு வேணா நான் செய்ய தயாரா இருக்கிறோமே தவிர, திருக்கோயில் அசுத்தமா இருக்கே அதை கூட்டணுங்கிற எண்ணம் நமக்கு வருமா? திருக்கோயில் நம்ம தெய்வத்தினுடைய பரிசுத்தமான இடம் என்ற எண்ணம் நமக்கு கிடைக்குமா என்று கேட்டால் என் நெஞ்சம் சொல்லுகிறது இல்லை. அப்படி யாரும் சைவர்கள் நினைக்கவில்லை அப்படின்னு தான் என்னுடைய நெஞ்சு சொல்லுகிறது. ஆனா உங்களுடைய நெஞ்சு என்ன சொல்லுகிறதுன்னு எனக்கு தெரியாது, நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அதத்தான் அவர் சொன்னார், விளக்கிட்டார் விளக்கினால் பெற்ற இன்பம் அந்த அப்படி திருக்கோயிலை கூட்டிவிட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை விட 10 மடங்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த திருக்கோயில ஒரு தோண்டி எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அதை அந்த பிரகாரத்திலேயோ மண்டபத்திலேயோ விட்டு சுத்தமா கழுவி தொடப்பு கட்டினா நல்ல கூட்டி சுத்தப்படுத்தி விட்டால் திருக்கோயிலை தொடப்பக்கட்டையினால கூட்டினால் எத்தனை புண்ணியம் கிடைக்குமோ அதை விட 10 மடங்கு புண்ணியம் இதற்கு கூட கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தேவாரம் என்பது ஏதோ தெய்வத்தை போடுகிறது மாத்திரம் இல்லை, அது ஒரு இசைப்பாடல் மாத்திரம் அல்ல, சைவ சமயத்தினுடைய சட்ட நூல் என்று நான் எண்ணுகிறேன் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டியிருந்தேன். அன்றும் அதைத்தான் சொன்னேன், இன்றும் அதைத்தான் சொல்லுகிறேன். ஆக திருக்கோயிலை தொடப்பகட்டையினான கூட்டிவிடும், திருக்கோயிலை தண்ணி கொண்டு விட்டு சுத்தமாக கூட்டிவிடும். அப்படி நீ செய்து விட்டால் உன்னுடைய உள்ளம் சுத்தமாகும், உன்னுடைய வீடு சுத்தமாகும், உன்னுடைய குடும்பம் சுத்தமாகும், அவ்வளவுதான். நீ அங்க என்ன செய்கிறாயோ அது உனக்கு பலிக்கும் அல்லவா? நம்ம குடும்பம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சா அந்த வேலையை நாம செய்யணும். அப்படி செய்து செய்துதான் பரிசுத்தமாக ஆனார் நாவுக்கரசர் என்பதும் நாம எண்ண வேண்டும். சரி, கோயில கூட்டு என்று சொல்லிவிட்டார், மெழுகு என்று சொல்லிவிட்டார். அடுத்தது
கொடுத்தல் துயவின் ஏறலாகும்
சொல்லாமல் நன்மலர் தொடுத்தல் என்று சொல்லுவதை நாம சிந்திக்கணும்.
இதற்கு என்ன விடை அப்படின்னு கேட்டா, நறும் மனம் இல்லாத மலர்களை சுவாமிக்கு அணிவித்தல் தவறு என்று மேடை மேடையாக சொன்னவர் வாரியார் சுவாமி. ஆனா தேவாரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, நறுமணமே இல்லாத எருக்கம் பூதான் அவனுக்கு விருப்பம். வெள்ளருக்கு அறவும் விரவும் ஜடை, உள்ளிருக்கு வேலூர் அரண் பொற்கடல், உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர் நள்ளிருப்பர் நரகக் குழியிலே என்று சொல்லுவார். ஆனா இந்த வெள்ளருக்கு சுவாமிக்கு இன்னைக்கு கோயில்ல தாத்தப்படுகிறதா அவன் சொன்ன, நான் பார்க்கல அவ்வளவுதான். ஒண்ணு இன்னொன்று, கொன்றை மலர் சுவாமிக்கு மிகவும் பிடித்தமாக சொல்லப்படுகிறது. தேவாரத்தில் நிறைய பன்னி கொன்றை மதமத்தம் எருக்கொடு கோவிடம், பொன்னி எந்த தடையில் புலிவிட்ட புராணனார், என்ன என்று வரிவண்டி செய்திருவாஞ்சியம், என்னையாளுடையான் இடமாக உகந்ததே என்று பேசுகிறது தேவாரம். கொன்றை மலரும் எருக்க மலரும் வன்னியும் அவனுக்கு மிகவும் பிடித்தது என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு எது மிகவும் பிடித்ததோ அதனை நாம் செய்வதில்லை. எங்கேயாவது கொன்றை மலர் கோயில்ல தாத்தி பார்த்திருக்கீங்களா? நான் பார்க்கவில்லை. நீங்கள் பார்த்தீங்களோ என்று? அதே மாதிரி வெள்ளருக்கு மலர் சாமிக்கு தாத்தி பார்த்திருக்கீங்களா? நான் பார்க்கவில்லை. நீங்கள் பார்த்தீங்களோ என்று? அதே மாதிரி வன்னி என்று ஒரு பத்திரம், அது வேணா அது வன்னி கிடைக்கிறதும் கஷ்டம், வில்லுமானா கிடைக்கும், வன்னி கிடைப்பது இல்லை இல்லையா? இதுதான் சொல்லப்படுகிறது. அந்த துளக்கில் நம் மலர் தொடுத்தல் தூயவன் ஏறலாகும் என்பது. அப்படி மலர் தொடுத்து அவனுக்கு போட்டு விட்டால் விண்ணுலகம் உனக்கு காத்திருக்கிறது, தேவலோகம் மோட்ச சாம்ராஜ்யம் உனக்கு சர்வ ஈசியாக கிடைத்துவிடும். இதற்கு நீ தவம் செய்ய வேண்டாம், காட்டுக்கு போக வேண்டாம், உணவை விடுக்க வேண்டாம், மனைவி மக்களை விட வேண்டாம், இதனை செய்துவிடு என்று சொல்லுகிறது. நாம நினைக்கலாம், என்னடா இந்த கோயில் வாசப்படியில் தான் வித்துக்கிட்டு இருக்கிறாளே, அவதான் கட்டி விற்கிறாளே, அதுல ஒரு மழம் வாங்கி உண்டி போட்டா என்ன? இதற்கு போய் நாம ஒரு செடியில போய் நாம பூ பறிச்சு செடி இருக்கிற இடத்த தேடணும். நம்ம வீட்டுல செடியா இருக்கு இல்ல? செடி வைக்கிறாப்புல இடம் இருந்தா அதை ஒரு ரூமா கட்டி அதை வாடகைக்கு விட்டுடலாமே இல்லையா? திண்ணை கூட இன்னைக்கு விட மாட்டேங்கிறானே, அதையும் அடைச்சி அதையும் ஒரு வாடகைக்கு விட்டுறானே. வாரியார் சாமி தான் மற்ற ஒரு சமயத்துல சொல்லும்போது சொன்னார், இந்த வாடகை வீட்டுல இருக்கிறானே அவன் பண்ற பாவம் எல்லாம் நம்ம வீட்டுக்கு சொந்த வீட்டுக்காரனுக்கு வந்து சேரும் அப்படின்னு. இன்னொன்னு, இந்த வாடகை வீட்டுல இருக்கிறவன் என்ன சொன்ன வாரியார் சொன்னதை சொல்றேன், ஒரு இப்ப நீங்க வந்து என்னடா இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன்னு கேட்டுறாங்க. எந்த வீட்டுல நாம குடியிருக்கிறோமோ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் செய்யற பாவம் எல்லாம் அங்க அந்த வீட்டுக்கு போய் நம்ம சேர்ந்தோம்னா அதுவும் நமக்கு சேருமோ என்று சொல்லியும் நான் கேட்டிருக்கேன். அப்படி சில பேரை நான் பார்த்து இருக்கிறேன், நல்ல புத்தியோட இருக்கிறவன் சில பேர் சில வீட்டுக்கு போய் சேர்ந்தவுடனே புத்தி மாறி போகுது. என்னுடைய நண்பர்ல ஒருத்தர், நான் அடிக்கடி சொன்னேன், நீ சொந்த வீட்டை விட்டு நீ வேற ஒரு வாடகை வீட்டுக்கு போனதுல இருந்து உன்னுடைய புத்தி மாறி போச்சு அப்படின்னு. அதனால நம்ம வீட்டுல சரியா இருக்கு இல்ல கோயில் வாசப்படி இல்ல விக்கிறா வாங்கி சாத்தி பிடலாம்னு நினைக்கலாம், கிடையாது. புப்ப விதி என்று ஒன்று இருக்கிறது, அந்த விதிப்படி நாம புட்பத்தை எடுக்காவிட்டாலும் ஓரளவுக்காவது நாம அதை கையாடுறதுக்கு நாம முயற்சி செய்வோம். தெருவில் விற்கிற பூவோ அல்லது கோயில் வாசப்பிடியில் விற்கிற பூவோ தூயது என்று நாம எண்ணிவிடக் கூடாது. ஆமா, அதனால அது கிடைச்சு அந்த தூய மலர் கிடைச்சதுன்னா அதை சாத்தி விடுறதுதான் நமக்கு அந்த மோட்ச சாம்ராஜ்யம் கிடைப்பதற்கு வழி. இந்த கோயில் வாசப்பள்ள இந்த பூ கட்டுறவங்க எல்லாம் எப்ப குடிச்சாங்க ஜனம் குளிச்சாங்களா தெரியுமா? அவங்க தூய நிலையில இருந்து அதை கட்டுறாங்களா தெரியுமா? அது தேவைதானா நமக்கு இல்லையா? ஆமா, விளக்கிட்டார் பேர் சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். நல்ல புத்தி உனக்கு வேணுமையானால் கோயிலுக்கு திருவிளக்கு போட்டு விடும். விளக்கிட்டார் பேர் சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். நல்ல புத்தி உனக்கு வேணும்னா கோயிலுக்கு திருவிளக்கு போட்டு. நம்ம நாட்டுல இருக்க மாதிரி ரொம்ப பேர் கோயிலுக்கு கொடுத்த எண்ணெயை திருண்ண வந்தான் போல இருக்கு நம்ம நாட்டுல இப்ப ரொம்ப பேர். அதனாலதான் ஞானமே இல்லாமல் போய்விட்டது. பொதுவாக கடவுள் ஞானமே இல்லாமல் போய்விட்டது என்று நான் கணிக்கிறேன். இதற்கெல்லாம் ஒரு அளவு சொல்லிக் கொண்டு போன நாவுக்கரசர், விளக்கினால் பெற்ற இன்பம் வெடுக்கையில் பதித்தியாகும். கோயில கூட்டினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அத போல 10 மடங்கு புண்ணியம் கிடைக்கும் கோயில தண்ணீர் விட்டு தடுப்பு கட்டினால கூட்டினா அப்படின்னு சொல்லிவிட்டார். துளக்கில் நம் மல தொடுத்தல் தூயவன் ஏறலாகும். மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கும்னா நல்ல மலரை தொடுத்து ஆண்டவனுக்கு கொடுத்து விடு. விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். நல்ல புத்தி உனக்கு வேணும்னா கோயிலுக்கு விளக்கு போட்டு. இதுக்கெல்லாம் இந்த ரிசல்ட் அல்லது பயன் என்பதை பாட்டினுடைய ஈட்டில சொன்னார். இப்ப கடைசி வரியில என்ன சொல்றார்? அளப்பில அப்படின்னு ஒண்ணு சொன்னார். கோயிலுக்கு நீ பாட்டு சொல்லிவிட்டால் ஆண்டவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே கிடையாது. கோயிலுக்கு பாட்டு சொல்லுவானா? சொல்லுவானா? தரிகம்மா பத நீச தனிதாபி. இதுதான் மாயா மாலோகவுளிக்கு உள்ள சுரம்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னா கடவுளுக்கு பாட்டு சொல்லுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லவே மாட்டான். துட்டுக்குத்தான் பாட்டு பாடுவான். ஆமா, புகழுக்கு பாடுவான், துட்டுக்கு பாடுவான். கடவுளுக்கா பாடுவான்? பாடவே மாட்டான். பாடுறவன நாம் பார்த்ததில்லை. ஒரு சமயம் நீங்க பார்த்தீங்களோ என்ன, நீங்க கணிச்சு கொடுக்கல. என்னுடைய கருத்தை மாத்த நான் சொல்றேன். இந்த பாட்டை நான் என்னைக்கு நான் படித்தேனோ, இந்த பாட்டை சொல்லி என்னை இந்த நெருக்கி என்னை ஆழ்படுத்தினாரோ அந்த அருணந்தி தம்பரான், அவர் கோயில்ல பாடுவார். அவர் ஒரு பெரிய மடாதிபதி, திருப்பனந்தாள் மடாதிபதி. 6000 ஏக்கருக்கு அவர் சொந்தம். 6000 ஏக்கர் அவருக்கு பட்டா நிலமாக இருந்தது. அப்படியே கருமத்துக்கு எழுதி வச்சு விட்டார். மடத்து நிலத்தை தானே எழுதி வச்சாரு நினைக்கிறாங்க. கிடையாது, பட்டா நிலம் அவருக்கு சொந்தம், வித்து விடுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆனா அதை அப்படியே தர்மத்துக்கு எழுதி வச்சார் அவர். அதை நல்லா ஞாபகத்துல நம்ம வச்சுக்கணும். ஆமா, அவர்தான் என்னை இந்த நெறிப்படுத்தியவர். அவர் கோயிலுக்கு போனார்னா பாடாமல் வரவே மாட்டார். அவர் சொன்னார் என்ன, சுவாமிநாதன் நீ காசுக்கு மாத்திரம் பாடாதரா, தினம் கோயிலுக்கு போய் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு. அவர் பழைய காலத்து இன்டர்மீடியேட் அவர். அவர் கையெழுத்தே ஆங்கிலம் தான். தமிழ்ல அருணந்த தம்பரான் போட மாட்டார், ஆங்கிலத்துல தான் அருணந்த தம்பரான் கைத்து போடுவார். ஆனால் அவர் என்ன சொல்லுவார், கோயிலுக்கு போனீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணு சாமி கிட்ட, அதுதான் நல்லது உனக்கு அப்படின்னு. அவர் சொன்னதையும் கேட்டேன், பாட்டையும் படித்தேன். ஒரு நாள் கூட நான் ஓயறதில்லை. ஆமா, எவ்வளவு ஜுரமா இருந்தாலும் உடல்நிலை சரியில்லைனாலும் நேர கோயில் வாசப்படியில் போய் நின்று ஒரு பாட்டாவது சொல்லிவிட்டுத்தான் வருவேன். ஒரு காலத்துல 150 பாட்டு 200 பாட்டு சொன்னேன். இப்பொழுது கொஞ்சம் வேலை மிகுதி, கடமை மிகுதி ஆனதுனாலே 20 பாட்டு 30 பாட்டு நிச்சயமாக சொல்லுவேன். இன்று கூட கந்தசாமி கோயில் இருக்கிற சிவலிங்க திட்ட போய் 20 பாட்டு சொல்லிவிட்டுதான் வந்தேன். சொல்ல தவறதே இல்லை. அப்படி நீ சொல்லிவிட்டே ஆனால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்ட, அவனுடைய அருள் கொடுப்பதற்கு அளவே கிடையாது என்று சட்டம் சொல்லுகிறார். அப்ப இத நாம செய்யலாம் அல்லவா? ஐயா, யாராருக்கு எது முடியுதோ அதை செய்யலாம் அல்லவா? இதுதான் தேவாரத்தில் வருகிற சைவ சமய சட்டம் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். மீண்டும் ஒரு தடவை அந்த பாட்டை நான் பாடி விடுவேனாக.
விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பதித்தியாகும். துளக்கில் நல் மலர் தொடுத்தல் தூய வில் ஏறலாகும். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருணுமாரே.
இப்படி இந்த தேவார பாடல் நமக்கு நினைவூட்டுகிறது, கோயிலுக்கு போய் பாட்டு பாடு. அதனாலதான் நான் உங்களுக்கு அடிக்கடி நீவூட்டுகிறேன், கோயிலுக்கு போய் பாட்டு சொல்ல முடியாவிட்டாலும் நமச்சிவாய மந்திரத்தையாவது கொஞ்சம் நீட்டி சொல். எழுத்தை நீட்டினால் இசை தானே வரும். முருகா நமச்சிவாயம், இது எழுத்து. நமச்சிவாய அப்படின்னு வாவை நீட்டினால் வணக்கம், வாவை நீட்டினால் இசை தானே வரும், அவ்வளவுதான் அல்லவா? ஆமா, கோயிலுக்கு போய் நாம அப்படி நமச்சிவாய 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 என்று நீட்டி விட்டமே ஆனால் என்ன கூப்பிடுற, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பான். ஆமா, என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு சொன்ன பெரியவர் அப்படித்தான் சொன்னார், நீ போய் கூப்பிடு, அவன் ஏனென்று கேட்பான். உனக்கு வேண்டியதை கேட்டுவிடு, தேவார புத்தகத்தை புரட்டி விடு. உன்னுடைய அந்த ஏட்டை நீ புரட்டி பார்த்தால் உன்னுடைய ஏட்டை அவன் புரட்டி பார்ப்பான். உனக்கு என்ன தேவை என்று எனக்கு சொன்ன பெரியவராகத்தான் சொன்னார். தேவார புத்தகத்தை நீ புரட்டினியா, புரட்டினியானால் நீ ஏட்ட புரட்டினா உன்னுடைய ஏட்டு இருக்குல்ல, நம்ம ஏடு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஏட்டை அவன் புரட்டி பார்ப்பான், இவனுக்கு என்ன தேவை என்று. அதை நினைத்துத்தான் ஒரு நாள் கூட தேவார புத்தகத்தை புரட்டி பார்ப்பது நான் தவறுவதே கிடையாது. நான் என்னுடைய சொந்தத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கணுங்கிறதுக்காக வந்தேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். அது அது அந்த நன்மையை சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆமா, அதனால இப்பவும் பாத்தீங்கன்னா என் வீட்டில் இருக்க புத்தகத்தை பாத்தீங்கன்னா சம்பந்தர் தேவாரத்தை எத்தனை தடவை படித்திருக்கிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறேன். ஒரு நாட்டுக்கோட்டை நகரத்தார் அப்படி எழுதி வைப்பார் என்று நான் கேள்விப்பட்டேன். என்னைக்கு கேள்விப்பட்டனோ அன்னையிலிருந்து நான் எழுதி வைக்க ஆரம்பிச்சேன். இப்ப சம்பந்தர் தேவாரம்னா கிட்டத்தட்ட 40 தடவைக்கு மேல புரட்டி 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 படித்திருக்கிறேன். அப்பர் தேவாரம்னா 60 தடவைக்கு மேல, சுந்தரம் சொன்னா 100 கணக்கானதுக்கு மேல, திருவாசகம்னா 100 கணக்கானதுக்கு மேல. அப்படி ஏட்டை நான் இதை புரட்டும் போது அவன் புரட்டுகிறான் என்று சொன்னதை நான் நம்பித்தான் செய்கிறேன். நம்பிக்கைதான் நடராஜா இல்லவா? ஆமா என்று சொல்லி ராஜராஜ சோழன் திருவாரூரில் இருக்கும் பொழுது ஒரு பெரியவரிடம் ஊவர் பாடலை அவன் கேட்டு மகிழ்ந்தான். இது எங்கே இருக்கிறது என்று தேடினான். பறையறவிக்க சொன்னான் நாடு பூரா. சோழ நாடு பூரா பறைவரைக்கப்பட்டது. தேவாரம் என்ற ஒரு நூல் எங்கே இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கு உரியது, அதனை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டும் என்று பறையறவிக்க சொன்னான். ஏட்டு வடிவத்தில் அது கிடைக்கவில்லை. சில தமிழ் பெரியவர்கள்ட்ட அது மனதிலே மன ஏட்டிலே எழுதி வைத்திருந்தார்கள். ராஜராஜ சோழனுக்கு சிவபாத சேகரன் என்று பெயர். ராஜராஜ சோழன் என்ற பெயரை கொடுத்தவர்கள் தில்லைவாழந்தனர்கள் என்று நான் படிக்கிறேன். சண்டையில் மிக கெட்டிக்காரன், அதனால அவருக்கு ராஜராஜன் என்று பட்டம் கொடுத்தார்கள் என்று படித்ததாக நினைவு. அவனுக்கு பேர் சிவபாத சேகரன் என்று பேர். இதை என்ன பண்ணார்கள், சில தமிழ் பெரியவர்கள் தனக்கு தெரிந்த பாட்டை ராஜராஜ சோழனிடம் சொல்லலாம் என்று சென்றார்கள். சென்று சொன்னார்கள், யாரோ தேவாரம் தெரியும் என்று சில தமிழிசை வல்லுநர்கள் வந்திருக்கிறார்கள் உண்மை பார்ப்பதற்கு என்று சொன்னான் சேவகன். வரச்சும் ஐயா, எனக்கு ஏட்டுச்சுவடி இல்லை, எங்க பெரியவர்கள் பாடிக்கொண்டிருந்ததை ஒரு பதியும் எனக்கு தெரியும், நான் தில்லையில் இருந்து வருகிறேன் என்று சொன்னான். தில்லையா, அது எங்க இருக்கிறதுன்னு கேட்டான். சிதம்பரத்திற்குத்தான் தில்லை என்று பெயர் என்று சொன்னார் அந்த பெரியவர். அப்படியா, சரி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டார். எனக்கு ஒரு 10 பாடல் கொண்ட ஒரு பதிகம் தெரியும், பதிகம் என்று அதற்கு பெயர். ஓஹோ அப்படியா, இந்த பதிகத்தை சொல்லலாமா?
அன்னம்பாலிக்கும் தில்லைக்கு தம்பரம், ஒன்னம்பாலிக்கும் மேலும் இப்பொழுதே. அன்னம்பாலிக்கும் தில்லை சித்தம்பலம், ஒன்னம்பாலிக்கும் பேரூகி பூமியிலே. என்னம்பாலிக்குமாறு கண்டில் பூரே, என்னவாலிக்குமாறு கண்டில் பூர, என்னம்பாலிக்குமோ இப்புரவி, என்னவாலிக்குமோ
சோறு என்பது நாம் சாப்பிடுறோமே அரிசி சாதம், இதற்கு சோறு என்று பெயர். இம்மையே தரும் சோறும் கூரையும். இப்போ வீட்டில் நம்ம சோத்து பருக்கேன்னு கூட சொல்லு. இப்போ நாம அப்படின்லாம் சொல்றது இல்லை, நாம எல்லாம் வேற சொல்லு. ரைஸ் ஆங்கிலத்தில் சொன்னா தான் நமக்கு இப்ப திருப்தி. ஆக அன்னம் என்று அதற்கு பேர். அன்னம் பாலிக்கும் தில்லை சித்தம்பலம். சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா அந்த திருவிழாவும் போது பாத்தீங்கன்னா அன்னக்குடி ஏற்றிடுவாங்க கோயில். ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா சத்திரம் தான் மிகுதி. சிதம்பரத்துக்கு போய் சோற்றுக்கு திண்டாண்ணாங்கிற வரலாறே கிடையாது. எப்போ அப்போ அது அன்னம்பாலிக்கும். இந்த அன்னம் என்பது சோறு. இந்த அன்னம் பாத்தனும் இல்ல, அந்த சோறும் கிடைக்கும். மோட்ட சாம்ராஜ்யத்துக்கும் சோறு என்று பேர் உண்டு. அதனால்தான் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், சோறுட்டு சோறு பெற்றார் அப்படின்பார். இந்த சோத்தை போட்டு அந்த சோத்தை பிடிச்சான் என்று சொல்லுவார். சோறுட்டு சோறு பெற்றார், மோட்ட சாம்ராஜ்யத்திற்கும் சோறு என்று பேர். இப்ப அன்னம் பாதிக்கும்னு சொன்னா இந்த சோறு மாத்திரம் இல்ல, அந்த சோறையும் கொடுக்கும் என்று பொருள் இருக்கும் என்று எண்ணுகிறேன். நான் ஒரு காலத்துல சோத்துக்குத்தான் சிதம்பரத்திற்கு போனேன், படிப்பதற்கு போனேன், சோறு வேண்டும் என்று ஒருவரிடம் கேட்டேன். 4 ஆண்டு உனக்கு சோறு போடுகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஆனால் ஒண்ணு, 1 ஆண்டு கூட நீ பயிலாக கூடாது அப்படி இருந்தீங்கன்னா 4 வருஷம் போடுறேன்னு சரி சாப்பிட்ட. அப்படி அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். தில்லை என்பதுதான் ஊர் பேர், சிற்றம்பலம் என்பது கோயில் பேர். பொன்னம்பாலிக்கும் ஒன்னு வேணுமா கிடைக்கும், சோறு வேணுமா கிடைக்கும், எது வேண்டுமானாலும் கேட்டுவிடு, வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டார். என் அன்பாலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே. இந்த நடராஜ பெருமானை பார்ப்பதற்கு இன்னொரு பிறவி எனக்கு கிடைக்குமா என்று அவர் வருந்துகிறார் என்று அமைந்திருக்கிறது இந்த திருப்பதியம், இந்த திருப்பாடல். இதனுடைய அப்பர் திருப்பாடல் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று பாடி காட்டினான் அந்த இசை புலவன்.